මාවීර මකුඩක්. ලෙප්ටනන් කර්නල් රාජසිංහම්
වණඟුකිරෝ මහවීරරේ වණඟුකිරෝ මහවීරරේ
கண்டிவீதியை உடர்த்த விடுதலை புலிகளின் பாதுகாப்பு யூகத்தை உடைத்து எதிரி உட்புகுந்து விட்டார். அவர்களது போர்ப்பலத்தை சிதைத்தவாறு எல்லா மணிகளாலும் எதிரி தாக்கினான். இவர்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமற்ற மரணக்களமாய் மாறியிருந்தது அன்றைய களம். அன்று சித்திரை 10, 2000 ஆம் ஆண்டு விடுதலை போர்க்களத்தில் விடுதலை புலிகள் தீக்குளித்த நாட்களுக்குள் அன்றைய நாளும் ஒன்று. ஆனிரவை முற்றுகேட்ட விடுதலை புலிகளின் இத்தாவில் போர்க்களம் அது. அமைதியாகவே விடிந்திருந்த அந்த போர்க்களத்தை சிறிது நேரத்திலேயே பெரும் எரிமலை போல் வெடிக்கச் செய்தான் எதிரி. புலிகளை மட்டுமல்ல, தமிழனின் வீரம் பேசி எழுந்து நின்ற அந்த சின்னஞ்சிறு பிரதேசத்தையே பூமியிலிருந்து உடைத்தறிந்துவிடப் போவது போல் விரிகணைகளை ஆயிரம் ஆயிரம் என இடைவிடாது துப்பின எதிரியின் பீரங்கி வாய்கள். பெரும் தாய்மண்ணை ஏறி மிதித்த டேங்கிகள் உள்ளிட்ட கவச வாகனங்கள் முன்னப்போதும் இல்லாதவாறு விடுதலை புலிகளை மூன்று திசைகளாலும் சூழ்ந்து கொண்டு களமிறங்கின. 30,000 எதிரிகள் நடுவே நிற்கும் நூற்றுக்கணக்கிலான புலி வீரர்களை மட்டுமே அவை எதிர்கொண்டன. ஆயினும் எதிரியை முறியடித்தே ஆக வேண்டிய நிலை. ஆனிரவை வீழ்த்துவதற்கான அடுத்த கட்ட படை நகர்த்தல் அன்றைய சண்டையின் முடிவிலேயே தாக்கியிருந்தது. தன் போராளிகளின் மன உறுதியை அதிகம் நம்பினார் தேசிய தலைவர். போராளிகளோடு போராளியாக களத்தில் நின்று சமரை வழிநடத்தினார் தளபதி பிரிகேடியர் பால்ராஜ். அவருக்கு துணையாய் களத்தின் மையத்தில் நின்றான் ராஜன். 1990 ஆம் ஆண்டின் விற்பகுதியில் மன்னார் மாவட்ட போர்க்களங்களில் சிறிய அணிகளோடு களமிறங்கி 35 மேற்பட்ட போர்க்களங்களில் அணிகளை வழிநடத்தி பெரும் போர் வீரனாய் உருவெடுத்து நின்ற தளபதி ராஜனின் கள வாழ்க்கையின் அத்தியாயத்தை புகழ்பூத்த இத்தாவில் போர்க்களத்திலிருந்து சொல்லலாம். நண்பகலை கடந்துவிட்ட நேரம். களத்தின் மேற்கு முனையில் ஜாட்பான பக்கமாக கண்டி வீதியை மூடியிருந்த காவல் ரன்களில் கணிசமானவை எதிரிடம் விழுந்தன. ரோமியோ ரோமியோ என்று ராஜனின் சங்கீத பெயரை அழைத்த அலைவரிசைகளே எங்கும் நிறைந்திருந்தன. ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லி பிரிகேடியர் பால்ராஜின் கட்டளைகளை நிறைவேற்றி முறியடிப்பு பணிகளை வழிநடத்தி கொண்டிருந்தான் ராஜன். அந்த சிறிய களப்பகுதியில் ஏற்கனவே சூழ்ந்துவிட்ட எதிரிகள் நடுவே கணக்கின்றி எதிரியோவிய எரிகணைகள் ரவைகளுக்கிடையே ஏனையவர்களோடு இணைந்து விபரீத மேதுமின்றி செய்து முடித்த அந்த பணி அவ்வளவு இலகுவானதன்று. எந்த ஒரு பேரறிவாளனையும் அது வியக்கவில்லை. சுழன்றடித்த புயலைப் போல பல மனத்தியாலங்கள் ஓய்வேற்று நீண்டு சென்றது அந்த சமர். நள்ளிரவை எட்டிய நீண்ட சமரின் முடிவில் எதிரியின் கிழக்கு முனை நகரை முழுமையாய் முறியடித்ததன் போராளிகளின் வீரத்தையும் போராற்றலையும் நிரூபித்தான் ராஜன். மேற்கு முனையில் இதை கைப்பற்றி சில அறங்களிலும் சிறிது தூரம் பின்வாங்கி புதிய நிலைகளை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. விடுவதற்கிடையில் அது செய்து முடிக்கப்பட்டே ஆக வேண்டும். அப்பணி ராஜனிடமே விடப்பட்டது. அன்று முழுவதும் போராளிகளும் ராஜனும் ஓயவே இல்லை. ஆனிரவின் தலைவிதி அவர்கள் கையிலே இருந்தது. மறுநாள் விடிந்ததும் விடுதலை புலிகளால் இனிமேலும் நின்று பிடிக்க முடியாது என்று அசையாத நம்பிக்கையோடு கைப்பற்றிய பகுதியிலிருந்து மீண்டும் புதிய அணிகளை களமிறக்கினான் எதிரி. அன்றைய சண்டையின் முடிவு ராஜனின் ஓய்வெற்ற உழைப்பின் பெயரால் அவனுக்கு போராற்றலுக்கும் சாட்சியாய் முடிந்தது. பேரிழப்போடு எதிரி முடங்கினான். பெரும் படைப்பலம் ஒன்றால் சின்னாபின்னமாக்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை அபாயகரமான அதே களத்தில் வைத்து அத்தனை வேகமாய் சீர் செய்து முடிக்க புலிகளால் இப்படி முடிந்தது. களத்தில் நிற்கும் ராஜனை முழுமையாக அறிந்தால் இதற்கு விடை கிடைக்கும். வன்னிக்களத்தில் பெரும் புயலின் நடுவே நின்று தமிழ தாயின் வாழ்வை அவள் புதல்வர்களால் எப்படி காக்க முடிந்தது? நிச்சயமாக உயிர் அர்ப்பணிப்புகளால் மட்டுமே அது நிகழவில்லை. உயிரையே வெறுக்க வைக்கும் அந்த கடினமான காலங்களின் உயிர் வாழ்ந்து அந்த உயிரை வைத்தே எம் வாழ்நாளின் இறுதி மணித்துளிகளில் முளைத்தார்கள் அந்த மாவீரர்கள். அவர்களின் உன்னதமான வாழ்வின் அந்த மணித்துளிகளில் தான் அந்த ரகசியத்தை தேட முடியும். இந்த களத்தில் ஒரு செக்கன் அணித்தலைவனாயிருந்து ஒரு படையணியின் துணைத் தளபதியாக உயர்ந்த ராஜன் ஒரு பொறுப்பாளன் என்ற வகையில் எவ்வளவு சுமைகளை சுமந்திருப்பான். தன் உயிரை வைத்து இருப்பியே உடுக்க அவன் உழைத்த உழைப்பின் மணித்துளிகளில் மீட்சி எத்தனை பெரியது! அவனது வாழ்வின் நீண்ட பக்கங்களை உணர்வு குலையாது பக்குவமாய் சொல்லிவிடத்தான் முடியுமா? ஓயாதலைகள் மூன்றின் முழுமைப்படுத்தப்பட்ட அத்தியாயத்தில் ராஜன் தனது அழியாத தடங்களை பதித்தான். அதுதான் அவனை போரியலில் மேலும் வளர்த்துவிட்டது. அதுதான் ராஜனின் இயக்கத்துக்கு அப்பால் வெளியே அறிமுகமாக்கியது. அதிலும் சில இறுக்கமான கட்டங்களில் ராஜன் ஆற்றிய பணிகள் அவை அவனை வரலாற்றில் என்றைக்குமே வாழ வைக்கும் வலிமை வாய்ந்தவை. போராளிகளை அரவணைப்பதிலும் தேவைகளை கவனிப்பதிலும் ராஜன் அதீத அக்கறை செலுத்துவான். அவர்களின் அன்னையாய் தந்தையாய் என எல்லாமாய் அவன் இருப்பான். சண்டைக்களம் பரபரப்போடு இருக்க அடுத்த கட்ட ஏற்பாடுகளில் எல்லோரும் தீவிரமாய் ஈடுபட்டிருக்க, ஓய்வற்ற வேலைகளின் நடுவேயும் களைத்திருக்கும் தன் போராளிகளுக்காக சூடாவும் உலர்ணவும் கேட்டு தளபதியோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பான். தொடர் சண்டைகள் நடந்து கொண்டிருக்க ராஜனின் கட்டளை அரணி போராளிகளுக்கு அனுப்புவதற்காக ஏதாவது கதையும் தயாராகிக் கொண்டிருக்கும். இப்படித்தான் எல்லா விடயங்களிலும் ராஜன் தன் போராளிகளை கவனித்தான். ராஜன் இத்தகைய இயல்பு இதுமுறை தலைவரின் முன்னால் அவனை கூச்சத்தோடு தடுமாற வைத்த காட்சி இப்போதும் கண்டவர் கண்களில் முன் அழியாது தெரிகிறது. கட்டளை இடுவதிலும் ராஜனுக்கொன்றொரு தனித்துவமான பாணி இருந்தது. எந்த ஒரு கட்டத்திலும் பதற்றமடையாத அவனது கட்டளைகளிலும் அரவணைப்பு இருக்கும். அதில் கண்டிப்பு, ஆலோசனை, நம்பிக்கை, உற்சாகம் என எல்லாமே கலந்திருக்கும். அவனது அன்பான வார்த்தைகளுக்கு இருந்த அத்தனை பெரிய ஆளுமை அவனுக்கே உரியது. இப்படி நீண்டு செல்லும் ராஜனின் ஆளுமே அவன் போர் வாழ்வின் கதை. நீண்டு ராஜனின் சண்டை பட்டியல் நீண்டு கொண்டே போனது. பசி கொண்ட யுத்த களங்களுக்குள்ளேதான் உங்கள் ராஜனும் இதமும் வாழ்ந்தார். ஆயினும் கூட அந்த களங்களில் ராஜனுக்கு என்றொரு சாவு இருக்கும் என்று யாரும் நம்பவில்லை. அந்த அளவுக்கு அவனது துணிவிலும் தந்திரத்திலும் துடிதுடிப்பிலும் எல்லோரும் அத்தனை பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ராஜனால் உயிரோடு திரும்ப முடியுமா என அயுற்ற எத்தனையோ களங்களிலிருந்து அவன் மீண்டு வந்துள்ளான். 1993 புலோப்பளை சமரில் பின்னர் ஜெயசிக்குரு இதர் நடவடிக்கையிலும் கூட அவனுக்கு நேராய் வந்த ரவைகளால் அவனது கால்களிலும் இடுப்பிலுமாக வெறும் தசைகளையும் எலும்புகளையும் மட்டுமே துளைத்துச் செல்ல முடிந்தது. 1997 ஆனையிறவு பரந்தன் சமன் போது கூட ராஜனுக்கு நேராய் வந்த ரவையால் அவனது மண்டையை வெறுமினை துளைத்துச் செல்லத்தான் முடிந்தது. நிச்சயமாக இவற்றையெல்லாம் ராஜன் உயிர் தப்பியதும் அவனிடமிருந்த துணிவாலும் நம்பிக்கையாளர்ந்தான். 26 மறுநாள் தன் வீரர்களோடு களமனை ஒன்றுக்கு புறப்பட இருப்பதாய் ராஜன் சொல்லியிருந்தான். அதற்கு முன் தன் தோழர்களோடு குளிப்பதற்காக இரண்டுமடி சென்றான். திடீரென அன்று மாலை எல்லோரையும் வியக்க வைத்த செய்தி பரவியது. ராஜனுக்கு சாவு. அந்த பெரு வீரனின் சாவு மட்டும் வெறுமையாய் நின்றது. சாவுக்குள் வாழ்ந்தவனிடம் தோற்று போன சாவு தண்ணீருக்குள் ஒளிந்து கொண்டது. தமிழீழ போர்க்களங்களில் அதிகம் பேசப்பட்ட எங்கள் வீரனுக்கு சாவில் மட்டும் அங்கு இடமில்லாமல் போனது. ஹோமியோ சண்டையில் செத்திருந்தாலும் மன மாறுதலாக இருந்திருக்கும். அவனை அறிந்த போராளிகளுக்குள் எல்லோரும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அதை யாராலும் எதிர்த்து கொள்ள முடியாமல் இருந்தது. லெப்டினன்ட் கர்னல் ராஜனின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.